இப்ப நாம அடுத்ததா பார்க்க போறது பிக்ஷாரணர் பத்தி பார்க்க போறோம். உனக்கு தெரியுமா பிக்ஷாரணர் பத்தி? உனக்கு ஏதாவது தெரியுமா பிக்ஷாரணர்னா என்ன சொல்லு பார்க்கலாம்?
பிக்ஷாரணர்னா பிச்சை எடுக்கிறதா?
ஆமா கரெக்டா சொல்லிட்ட காவியா. பிக்ஷா அப்படின்னா டுபேக், அதாவது பிக்ஷா எடுக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது பெருமான் ஒரு காலத்துல பிக்ஷாக்காரரா கையில திருவோடி ஏந்தி பிக்ஷை எடுத்தாரு.
பெருமான் பிச்சை எடுத்தாரா? அந்த சராசரத்துக்கே அவருதான் ராஜா, அவர் எதுக்குமா பிச்சை எடுக்கணும்? எந்த காரணத்துக்காக பிச்சை எடுக்கணும்?
ரொம்ப கரெக்டா கேட்ட காவியா. இப்ப அதுக்கான காரணத்தை நான் உனக்கு சொல்ல போறேன், சரியா?
சொல்லுங்கம்மா.
அதாவது அஞ்ஞானத்துல ஊறி கிடந்தவங்களுக்கு புக்தி புகட்டதான் பெருமான் பிக்ஷை எடுத்தாரு.
அஞ்ஞானத்துல ஊறி கிடந்தவங்களா? யார் அப்படி அஞ்ஞானத்துல ஊறி கிடந்தது?
ஒரு முறை ரிஷிகள் எல்லாம் வேதம் ஓதி யாகம் செஞ்சால் போதும், இறைவனை வழிபட தேவையில்லைன்னு ஒரு மூட எண்ணத்துக்கு ஆட்பட்டு இருந்தாங்க. அதனால அவங்க சிவபெருமான வழிபடுறதையே விட்டுட்டாங்களாம்.
அச்சோ, வழிபடுறதையே விட்டுட்டாங்களா?
ஆமா காவியா. யாக செஞ்சா போதும், இறை வழிபாடுலாம் தேவையில்லை, நமக்கு தேவையான எல்லா பொருளும் யாகத்துல இருந்தே கிடைச்சிரும், அதனால இறைவனை வழிபடணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டாங்களாம். அதாவது இப்ப விளக்கு ஏத்தினா ஒளி வரும் இல்லையா, அதுல இருந்து ஒளி கிடைக்கும். அதுக்காக யாராவது வெறும் ஒளிய வணங்காம விளக்க மட்டும் ஒட்டு வச்சு பூ வச்சு திரி போட்டு இதெல்லாம் பண்ணிட்டா அந்த ஒளி கிடைச்சிருமா? விளக்க மட்டும் வணங்கினா போதுமா? அதுல இருக்கக்கூடிய ஜோதி தானே அதுல முக்கியம். அது மாதிரி யாகம் வந்து முக்கியம்தான், அதுக்காக யாகம் மட்டுமே போதும், இறை வழிபாடு தேவையில்லைன்னு நினைக்கிறது எவ்வளவு மூடத்தனம். அந்த யாகத்துக்கு காரணமா இருக்கிறதே கடவுள் தான். இப்ப அவரை வணங்கினோம் இல்லையா, அவரை வணங்குறத தாருகவனத்து முனிவர்கள் அவங்கதான் மறந்துட்டாங்க, அந்த ரிஷிகள் தான் மறந்துட்டாங்க. அவங்க இருந்த இடம் வந்து தாருகவனம், அந்த வனத்து முனிவர்கள் தான் இந்த வேலையை செஞ்சாங்க. அதனால இறைவன் என்ன நினைச்சாரு, அவங்களுடைய மூட எண்ணத்தை மாற்றணுங்கிறதுக்காக தன்னுடைய திருவிளையாடல் மூலமா ஒரு அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிச்சாரு. அப்படி என்ன பாடம் தெரியுமா? அது
என்ன பாடம்?
அதான் அந்த பிக்ஷக்காரர் ரூபம்.
ஓ,
இப்போ நீ வந்து பிக்ஷக்காரங்களை எல்லாம் பாத்திருக்கியா காவியா? அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க சொல்லு பாக்கலாம்.
அவங்க வந்து கையில ஒரு காலி பாத்திரத்தை வச்சிருப்பாங்க, துணி எல்லாம் நல்லாவே போட மாட்டாங்க.
அப்புறம் பாக்க எப்படி இருப்பாங்க?
பாக்க ரொம்ப ஏழையா, சாப்பாடு இல்லாம இருப்பாங்க.
அப்படி இருக்க அப்படி இருந்த பிக்ஷக்காரங்களுக்கு மத்தியில பெருமான் என்ன மாதிரி ரூபத்துல தெரியுமா வந்தாரு?
எந்த மாதிரி ரூபம்? பிச்சைக்காரர் ரூபமா?
ரூபந்தான். ஆனா அவர் எப்படி வந்தார், அவருடைய திருக்கோலம் எப்படி இருந்தது பிக்ஷாடனார் வடிவத்துலனா, பிரம்ம கபாலம் அத கையில வச்சிருந்தாரு, பிரம்மனுடைய மண்டை ஓடு அதுதான் அவர் கையில வச்சிருந்தது. அதுக்கப்புறம் வெண்ணிறமா திருநீர், உடம்பு பூரா வெறும் வெண்ணிறமா இருந்தது, வெள்ளையா திருநீர் பூசி இருந்தாரு. அவருடைய இடுப்புல அரங்கான் கயிறு இல்லாம மிகவும் அழகான ரூபத்தோட, அழகான ரூபத்தோட பல வகையான பாம்புகள் அணிஞ்சிருந்தாரு, பூநூல் அணிஞ்சிருந்தாரு, கருத்த கண்டம் அதாவது அவருடைய தொண்டை வந்து நீல நிறமா இருந்ததுதான், நெற்றியிலும் திருமேனியிலும் திருநீர் அணிஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லா உயிர்களையும் கவர்ந்து இருக்கிற ஒரு அழகான தோற்றத்தோட வந்தாரு இந்த பிக்ஷாடனாருடைய ரூபம். அந்த ரூபத்தை பார்த்து அந்த அவருடைய, ஆனா அவருடைய அவர் வந்து ஆடைகளே அணியல, அவர் வந்து எந்த ஆடையும் அணியாம இருந்தாரு. அவருடைய அந்த அழகான ரூபத்தை பார்த்து இந்த ரிஷிகள் இருந்தாங்கல்ல, இந்த தாருகவனத்து முனிவர்கள், அவங்களோட பத்தினிகளான ரிஷி பத்தினிகள்லாம் அந்த அந்த ரூபத்தை பார்த்து மயங்கிட்டாங்களாம். மயங்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பெருமான் பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி எங்க போறாரோ அவங்க கூடயே ஒவ்வொரு பத்தினியும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனா இந்த ரிஷி பத்தினிகள்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்க தெரியுமா, அவங்க ரொம்ப பதிவிரதைகளா இருந்தாங்களாம்.
பதிவதைகள்னா என்னமா?
இப்போ உனக்கு இந்த ரிஷி பத்னியுடைய பெருமையை பத்தி சொல்ற கேளு. அதாவது ரிஷிகள் வந்து யாகம் செய்யறாங்க, எல்லா அவங்களுக்கு சக்தி இருக்கும், தவம் செய்யறாங்க, யாகம் செய்யறாங்க. ஆனா ரிஷி பத்னிகள் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவங்க தெரியுமா? ஒரு நாள் ஒரு முனிவர் என்ன பண்றாரா, பயங்கர தவம் செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்காரா. வந்துட்டு இருக்கும் போது காட்டு வழியில வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு கொக்கு பறக்குது, பறந்து வந்து மேல அப்படியே பறந்து போகும்போது அந்த ரிஷி மேல எச்சம் பண்ணிடுச்சு. அப்படின்னா அந்த ரிஷி மேல டாய்லெட் போயிடுச்சு. ஓகேயா? உடனே அந்த ரிஷி என்ன பண்ணிட்டாரு, கொக்கு வந்து பாரு ஒரு மரியாதை இல்லாம நம்மள இப்படி பண்ணிருச்சுன்ற கோபத்துல அந்த கொக்கு அப்படி உத்து பார்த்தாராம் பாரு. அந்த கொக்கு அப்படியே எரிஞ்சு சாம்பலா அடிச்சான். ஆமா, அந்த ரிஷிக்கு அந்த மாதிரி இருக்கு. அவர் வந்து தவம் செஞ்சுட்டு வந்திருக்காரு இல்லையா, அதனால அவர் அப்படியே நேரா ஒரு ரிஷி பத்தினி வீட்டுல போய் அந்த அம்மாட்ட போய் பிக்ஷை கேட்டிருக்காரு. அம்மா தாயே பிக்ஷை கொடுங்கன்னு கேட்டுருக்காரு. அந்த ரிஷி பத்தினி என்ன செய்யறாங்க, இது வேற ரிஷி பத்தினி, அவங்க என்ன செய்யறாங்க, அந்த அவங்க கணவருக்கு என்னென்ன பணிவிடையெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து இந்த வாசல்ல இருக்க அந்த ரிஷிக்கு வந்து உணவு போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. உடனே இவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. நாம வெளில நிக்கிறோம், இந்த அம்மா இன்னும் வராம இப்படி லேட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா அந்த அம்மாவை பாக்குறாரா. ஆனா அந்த அம்மாவை அவரால் எரிக்கவே முடியல. கொக்க எரிச்ச மாதிரி கோபமா எரிக்க பார்த்தாரு, ஆனா எரிக்க முடியல. ஏன்னா அவங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க. அதை விட அந்த அம்மா என்ன செய்யறாங்க, கொக்கென்று நினைத்தாயா, கொங்கனவா அப்படின்னு கேட்டாங்களா. அப்படின்னா என்னையும் நீ கொக்குன்னு நினைச்சு ஈஸியா எரிச்சிடலான்னு பாத்தியா, நான் ஒரு சாதாரண கொக்கு கிடையாது, கொக்கு மாதிரி என்னை எரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவருக்கு ஒரே தூக்கி வாரி போட்டுச்சான். அட்டடா, நாம என்ன நினைச்சோம், இந்த அம்மாவ ஈஸியா எரிச்சிடலாம், ஒரு சாதாரண பெண்ணு தானே அப்படின்னு நினைச்சிட்டோம். ஆனா நாம கொக்க எரிச்ச அந்த ஒரு செய்தி இந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, இப்ப இவங்க எவ்வளவு பெரிய ஞானியா இருப்பாங்க, நம்மளை விட இவங்கதான் சிறந்த ஞானின்னு சொல்லி உடனே அந்த அம்மா காலில் விழுந்து வணங்கி கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாராம். இன்னொரு அதே மாதிரி இன்னொரு ரிஷி பத்னி என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க கணவர் வந்து கூப்பிட்டாங்களாம். இந்த அம்மா வந்து கிணத்தடியில அப்படி தண்ணி எரிச்சிட்டு இருந்தாங்களாம். அவங்க கணவர் கூப்பிட்ட உடனே அந்த தண்ணி பக்கெட் அப்படியே விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டாங்களா அவங்க வீட்டுக்காருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. ஆனா அந்த குடத்துல இருக்கத்துல தண்ணி இறைச்சிட்டு இருந்தாங்களே அந்த கயிறும் அந்த தண்ணியும் அப்படியே இருந்துச்சான், கீழே விழாம. இப்ப தண்ணி கிணறுல இருந்து இறைக்கிறோம், அது பக்கெட்ல இருந்து இப்படி வருது இல்லையா, அது என்ன ஆகும், அது வந்து முழுசா மேல வரணும், அது இறைக்கிறதுக்குள்ள பாதியிலே விட்டுட்டு கீழே விழுந்துரும். ஆமா தானே? ஆனா அது விழுனா அப்படியே இருந்துச்சான். அப்ப அந்த அம்மாவுக்கு எவ்வளவு ஒரு சக்தி பாரு, அந்த மாதிரி திருப்பி வர வரைக்கும் அப்படியே இருந்துதான். இந்த மாதிரி ரிஷி பத்தினிகள் ஒன்றும் சாதாரண ஆளுங்க கிடையாது, அவங்கள மத்த பெண்கள் மாதிரி ஈஸியா ஏமாத்திட முடியாது. ஆனா அப்பேற்பட்ட ரிஷி பத்தினிகளே பெருமானோட இந்த அழகிய ரூபத்தை பார்த்து மயங்கிட்டாங்க அப்படின்னா சிவபெருமான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருப்பாரு, யோசனை பண்ணிப்பாரு.
யோசனை கூட பண்ணி பாக்கல, அவ்வளவு சக்தி உங்ககிட்ட இருக்கும்.
பெருமான உருவம் இல்லாத லிங்கமா பார்த்தாலே நம்மால அவரோட சந்நிதியில இருந்து வெளில வர மனசு வராது. அவர் அழகான மனித ரூபத்துல வந்தா இன்னைக்கெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் இல்லையா? அது போல பெருமான் பிக்ஷக்காரர் போல ஆடி பாடி கேளிக்கைகள் காட்டவும் இந்த ரிஷி பத்னிங்க எல்லாம் அவரோட அழகுல மயங்கி அந்த ஆடல் பாடல்லையும் மயங்கி அவர் பின்னாலேயே போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். ரிஷிகளுக்கெல்லாம் என்ன ஆச்சு, இத பார்த்த உடனே அவங்களோட மானமே போறாப்புல ஆயிடுச்சான். இது என்ன, இது ஒரு பிச்சைக்காரன் அதுவும் துணி கூட போடாம ரோட்ல ஆடுறான் பாடுறான், இந்த பெண்கள்லாம் அவரு பின்னாடியே போறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம். நம் குலத்தோட மதிப்பு மிக்க பெண்கள் இவங்க, ஆனா இவங்க செய்யறது வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு, இவங்களை நாம தடுத்து நிறுத்தணும், இல்லாட்டி நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்மளுடைய மானமே போயிடும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு என்ன பண்றாங்களாம், அவங்க பத்தினிகளை கூப்பிடுறாங்களாம், ஏய் போகாதீங்க, அங்க எங்க போறீங்க, இங்க வாங்க, அங்க போகாதீங்க, அவர் பின்னாடி போகாதீங்கன்னு கூப்பிடுறாங்களாம். ஆனா இந்த ரிஷி பத்னிகள்லாம் அவங்க சொல்றது கொஞ்சம் கூட காதிலே வாங்கிக்காம பெருமான் பின்னாடியே போயிட்டே இருக்காங்களாம். போயிட்டே இருக்காங்களா பாரு. உடனே உங்களுக்கு ஓஹோ இவர் வந்து யாரோ ஒரு பெரிய ஆளு, இவர் வந்து நம்மளுடைய ரிஷி பத்னிகள்லாம் இப்படி கூட்டிட்டு போறான், சும்மா விடக்கூடாது, முதல்ல இவனை வந்து தடுத்து நிறுத்தினாதான் நம்ம மனைவிகளை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, அவங்கதான் இந்த யாகம் எல்லாம் வளர்த்து அவங்க நிறைய வச்சிருக்காங்களே யாகத்துல கொஞ்சம் சக்தி, அந்த சில சக்திகளை வச்சு என்ன செய்யறாங்க, பேய் பிசாசு அப்புறமேட்டுக்கு பாம்பு புலி நெருப்பு அப்படின்னு ஒவ்வொரு பொருளையா என்ன பண்றாங்க, தன்னோட மந்திர தந்திரங்கள் மூலமா பிச்சாடனார் மேல ஏவி விடுறாங்க. அதெல்லாம் ஒன்னு ஒன்னா வருது. வந்த உடனே சாமியை பார்த்த உடனே அவரோட காலடியில மயங்கி விழுந்து நமஸ்காரம் பண்ணி சாமிக்கே அது ஆபரணமா ஆயிடுது. ஆமா, ஆனா அவரை வந்து அந்த பொருட்கள்லாம் ஒண்ணுமே செய்யல, பாதிக்கவே இல்லை. உடனே இவர் என்ன செய்யறாரு, இந்த முனிவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, அட்டடா நாம வந்து நம்ம யாகம் தான் முக்கியம், அதுல இருந்து வரக்கூடிய பொருட்கள் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சோம், ஆனா அது இவங்களை ஒண்ணும் செய்யலன்னு சொல்லிட்டு சாமி மேல பேய் பிசாசுகளை எல்லாம் ஏவி விடுறாங்க. பாம்பு பேய் பிசாசுலாம், இந்த பாம்பெல்லாம் என்ன செய்து, பாம்பு பேய் பிசாசு எல்லாம் பெருமானை வணங்கி, ஏன்னா பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்படுறா நம்ம சாமி, ஒண்ணுமே செய்யாது. உடனே பயங்கி பயந்து நடுங்கி சாமி கிட்டே மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுது. ஓகேயா, இப்ப இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. போச்சுடா, நாம இது வரைக்கும் என்ன நினைச்சோம்,
யாகம் மட்டும்தான்
முக்கியம் நினைச்சோம், அதுல இருந்து வரக்கூடிய பொருட்கள் தான் முக்கியம் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரண ஒருத்தர் ஒரு பிச்சைக்காரர்கிட்ட நம்ம மனைவிகளை அடிமை ஆயிட்டாங்க, ஆனா யாகத்துல இருந்து கிடைக்கக்கூடிய நம்மளுடைய பொருட்கள் கூட இவருக்கு அடிமை ஆயிடுச்சே. இவர் வந்து அந்த பொருட்கள்லாம் கையில கால்ல இடுப்புல கழுத்துல எல்லாம் ஜுவல்ஸ் மாதிரி போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசனை பண்ணிட்டே இருந்தாங்களாம். அப்பதான் என்ன அவங்களுக்கு தோணுச்சான், அடடா நம்ம சிவபெருமான புறக்கணிச்சதுனாலதான் நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நம்ம உடனே இத மாத்தி ஆகணும், நம்ம பெருமானை வணங்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்களாம். நினைக்க ஆரம்பிச்சோடனே சாமிய பார்த்து உடனே, பெருமானே எங்களை இந்த கஷ்டத்துல இருந்து நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாங்களாம். இந்த யார் இந்த பிச்சைக்காரர்னே தெரியல, எங்க குலப்பெண்கள்லாம் இப்படி மயக்கி கூட்டிட்டு போறான், ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நாங்க செய்ததெல்லாம் தவறு, எங்களை மன்னிச்சு எங்களையும் எங்க குலப்பெண்களை காப்பாத்துங்க, எங்களுடைய தவ ஒழுக்கத்தை நாங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டும் போது சிவபெருமான் அப்பதான் என்ன பண்றாரு, தான் தான் அந்த பிச்சைக்காரருங்கிற வடிவத்தை அவங்களுக்கு காமிக்கிறாரு. காமிச்ச உடனே அவங்களுக்கு என்ன ஆகுது, ஆஹா வந்தது நேர்ல வந்தது சிவபெருமானேவா, நாம இத்தனை நாளா இத புரிஞ்சுக்காம இருந்துட்டமே, நம்ம செய்தது பெரிய தவறு, இறைவன் தான் சிவபெருமான் தான் மூல பரம்பொருள், அதை விட்டுட்டு இந்த மந்திர தந்திரங்கள்லாம் எதுக்குமே பலிக்காது, எதுக்குமே உதவாது, இதெல்லாம் வெறும் என்னது மாயை அப்படிங்கறத அவங்க உணர்ந்தாங்களாம். உணர்ந்து பெருமான வணங்குறது தான் முக்கியம்னு சொல்லி நினைச்சாங்களாம். அப்ப இந்த நிர்வாண கோலத்தோட இருக்கிற நம்ம சிவபெருமான் இந்த கோலத்தோட இருக்கார் இல்லையா, அது எப்படி இருக்கா, அந்த கோலத்துக்கு பேர் என்ன தெரியுமா, திகம்பரர், திகம்பர கோலம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நிர்வாண கோலத்தோட 1000 சூரிய பிரகாசங்கள், 1000 சூரியர்கள் இருக்கிறையா, அது போன்ற ஒரு தேஜஸோட இந்த தாரகவனத்து ரிஷிகளோட வீட்டுல நம்ம பெருமான் இருந்த கோலம் இல்லையா, அது வந்து என்னது இந்த கோலத்துக்கு பேர் வந்து திகம்பரர் அப்படின்னு அர்த்தம். இந்த இந்த கோலத்துல இருக்கக்கூடிய பெருமானுக்கு வந்து உமையம்மை வந்து பக்கத்துல இருக்க மாட்டாங்க, அதாவது இந்த பிரம்ம கபாலத்துல அவர் பிக்ஷை வாங்கினார் இல்லையா, அது வந்து உயிர்களுக்கு நல்லறிவை போதிக்கிறதுக்கு தான் அவருடைய இந்த வடிவம் தோன்றினது.
ஓ, இப்ப எனக்கு புரியுதுமா, சிவபெருமான் எதுக்கு பிச்சைக்காரர் ரூபத்துல இருந்தாருன்னு.
உனக்கு இப்ப நல்லா புரியுதா, சரி. அப்ப இதற்கு இந்த ரூபத்துக்கு இன்னும் ஒரு பெயர் கூட இருக்கு, அந்த பெயர் என்னன்னா பாவ சம்ஹார மூர்த்தி அப்படின்னு. இந்த ரூபத்தை நாம தியானிச்சோம்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் விலகும், சரியா? அதனால பாவ சம்ஹார மூர்த்தின்னு பேர் வந்திருக்கு. இப்ப புரியுதா, பெருமான் வந்து ஏன் இந்த பிக்ஷாடன ரூபம் எடுத்தாரு அப்படிங்கறது உன்னுடைய அர்த்தம் புரியுதா உனக்கு?
நல்லா புரியுதுமா.
சரியா, இப்ப நல்லா புரியுதா? அடுத்த கதைக்கு போலாமா?